உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது மானாவரி பயிர்களில் உளவியல் தொழில்நுட்பங்கள் பற்றி. உரையாற்ற வருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள சிறுதானிய மகத்துவ மையத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் ஐயாதுரை அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
அன்பார்ந்த விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய வானொலி நிகழ்ச்சியின் மூலமாக மானாவரி பயிர்களில் உளவியல் தொழில்நுட்பங்கள் பற்றி பேச உள்ளேன். அதை பற்றி பார்ப்போம். முதலாவதாக, மானாவரி பயிர்கள் என்றால் என்ன? மழைநீரை மட்டுமே நம்பி, அதில் கிடைக்கக்கூடிய நீரை மட்டுமே பயன்படுத்தி சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களையே மானாவரி சாகுபடி பயிர்கள் என்று அழைக்கின்றோம். நம் இந்தியாவில் குறிப்பாக 70% மேல் பயிர்கள் மானாவரி மூலமாகவே சாகுபடி செய்கின்றோம். நம் இந்தியாவின் ஆண்டின் சராசரி மழையளவு 1100 மில்லிமீட்டர் ஆகும். 50 மழை நாட்களில் இந்த மழையளவு கிடைக்கின்றது. தமிழ்நாட்டின் ஆண்டின் சராசரி மழையளவு 970 மில்லிமீட்டர் ஆகும். ஆகையினால் அதிகமான விவசாயிகள், நம் அனைவருக்குமே தெரியும், நம் நாடு விவசாய நாடு. அதிகமாக சாகுபடி செய்யக்கூடிய தொழில் விவசாய தொழில். விவசாய தொழிலை நம்பியே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக 70% மேலாக விவசாய தொழிலை நம்பியே உள்ளோம். அதிலும் மானாவரி சாகுபடி செய்யும் விவசாயிகளே அதிகம். ஆகையினால் இந்த மானாவரியில் எப்படி நாம் விளைச்சலை அதிகப்படுத்துவது என்பதை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். குறிப்பாக சாகுபடி செலவை குறைத்தோம் என்றால் விளைச்சலை அதிகப்படுத்தலாம். சாகுபடி செலவை எப்படி குறைப்பது? நமக்கு திட்டமிடுதல் இருக்க வேண்டும். பொதுவாக நாம் விவசாயம் செய்கின்றோம். கடந்த நம் அப்பா காலத்திலிருந்து, தாத்தா காலத்திலிருந்து விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றோம். படித்து விட்டு வருகிறார்கள், அவர்களுக்கு என்ன தெரியும், நாமளே விவசாயம் செய்யலாம் என்று அருகிலுள்ள வேளாண்மை துறை, வேளாண்மை கல்லூரி, வேளாண்மை அறிவு நிலையங்களில் தொடர்பு கொள்ளாமல் நாமளே விவசாயம் செய்து கொண்டு இருக்கின்றோம். அப்படி செய்யும் பொழுது நமக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், ரகங்கள் தெரிய மாட்டுது. குறிப்பாக நமது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய வேளாண் கல்லூரிகள், வேளாண் ஆராய்ச்சி நிலையங்கள், வேளாண் விரிவாக்க மையங்கள் உள்ளன. நமக்கு அருகிலுள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள், விரிவாக்க மையம், வேளாண்மை அறிவியல் நிலையங்களில் சென்று புதிதாக எந்தெந்த ரகங்கள் வந்திருக்கின்றன, என்ன தொழில்நுட்பங்கள் வந்திருக்கின்றன என்று கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் நம் மண் அமைப்பை பற்றி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் 20 வருடமாக ஒரே மண் என்று நம்ம தெரிந்து சாகுபடி செய்து கொண்டிருக்கின்றோம். நம் மண் களிமண்ணா, செம்மண்ணா, வண்டல் மண்ணா, அந்த மண் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பயிர்களை சாகுபடி செய்ய வேண்டும். அதைதான் ஒரு சரியான திட்டமிடுதல் என்று நான் சொல்கின்றேன். மண்ணுக்கு ஏற்ற மாதிரி பயிர்களை தேர்வு செய்தோம் என்றால் விவசாயத்தில் நாம் நல்ல மகசூலை பெறலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு மண் அமைப்பிற்கும் ஒவ்வொரு பயிர் ஏற்றதாக உள்ளது. அதற்கு ஏற்ற மாதிரி நாம் பயிர் சாகுபடி செய்ய வேண்டும். குறிப்பாக களிமண் பூமி என்றால் களிமண்ணில் வளரக்கூடிய பயிர்களை சாகுபடி செய்ய வேண்டும். செம்மண் என்றால் செம்மண்ணில் வரக்கூடிய பயிர்களை சாகுபடி செய்ய வேண்டும். அதற்காக அருகிலுள்ள வேளாண் அறிவியல் நிலையங்கள், ஆராய்ச்சி நிலையங்கள், வேளாண்மை துறையில் உள்ள அலுவலர்களை போய் சந்தித்து தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே நாம் சாகுபடி செய்வதற்கு முன்பாக ஆடிப்பட்டத்தில் விதைக்கின்றோம். மானாவரியில் அதிகமாக சாகுபடி செய்வது ஆடிப்பட்டம், தேடி விதை என்று சொல்வார்கள். ஆடிப்பட்டத்தில் அதிகமாக விதைக்கின்றோம். ஆடிப்பட்டத்திற்கு முன்பாகவே நாம் இந்த வருடம் நம் வயலில் என்ன பயிர் சாகுபடி செய்யப் போகின்றோம், என்ன ரகங்களை தேர்வு செய்யப் போகின்றோம் என்ற நமக்கு ஒரு சிந்தனை வேண்டும். நாம் எப்படி செய்கின்றோம் என்றால், அடுத்தவர் பக்கத்தில் உள்ள விவசாயி என்ன செய்கின்றாரோ அதை தான் நாம் செய்கின்றோம். அப்படி இருக்கக்கூடாது. நாம் சுயமாக சிந்தித்து நம் மண்ணிற்கு, நம் வயலுக்கு ஏற்ற பயிர்களை தேர்வு செய்ய வேண்டும். அதிலும் புதிதாக வந்திருக்கக்கூடிய ரகங்களை தேர்வு செய்ய வேண்டும். அதிலும் புதிதாக வந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை கேட்டு தெரிந்து கொண்டு நாம் சாகுபடி செய்தோம் என்றால் சாகுபடி செலவை குறைக்கலாம். சரியான நேரத்தில் சரியான தொழில்நுட்பத்தை கடைபிடித்தோம் என்றால் கண்டிப்பாக விவசாயத்தில் நல்ல லாபம் பெறலாம். அந்த சரியான நேரத்தில் சரியான தொழில்நுட்பத்தை தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். முதலாவதாக உழவு முறை. நம் அனைவருக்குமே தெரியும், உழவு செய்வது நாம் எப்பொழுது போகின்றோம் என்றால் ஆடி மாதத்தில் பெய்யக்கூடிய முதல் மழையில் உழவு செய்கின்றோம், ரெண்டாவது மழைக்கு முன்பாக விதைப்பு செய்கின்றோம். அப்படி செய்தோம் என்றால் அதிகமான களைகள் தான் முளைத்து வரும். அதனால் ஒரு திட்டமிடுதல் இருக்க வேண்டும். கோடை காலங்களில் கோடை மழையை பயன்படுத்தி நாம் உழவு செய்தோம் என்றால் வயல்களை எப்பொழுதும் களைகள் இல்லாமல் சுத்தமாக பராமரிக்க வேண்டும். ஒரு சில விவசாயிகள் எப்பொழுதுமே அவர்களுடைய வயலை கண்ணாடி மாதிரி ஒரு களை இல்லாமல் தொடர்ந்து உழவு செய்து கொண்டு வைத்திருப்பார்கள். அந்த மாதிரியான நிலங்களில் அதிகமான களைகள் வளருவதில்லை. அப்போ முதலாவதாக வயல்களை நல்ல சுத்தமாக களைகள் இல்லாமல் பராமரிக்க வேண்டும். இரண்டாவதாக வரப்பு ஓரங்களில் உள்ள களைகளை அகற்ற வேண்டும். பொதுவாகவே நாம் நெல் நடவு செய்யும் வயல்களில் மட்டும்தான் வரப்பை சுத்தம் செய்து அண்டை கழித்து அதனை மெழுகு மாதிரி பூசி நாம் சாகுபடி செய்வோம். மற்ற பயிர்களில், மானாவாரி பயிர்கள், தோட்டக்கலை பயிர்களுக்கு எதுவுமே வரப்புகளில் உள்ள புதர்களை, செடிகளை நாம் அகற்றுவதே கிடையாது. அந்த களை செடிகள் நம் பயிர்களுக்கு பூச்சி நோய் தாக்குதலுக்கு ஏற்றவையாக இருக்கின்ற பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதனால் அந்த வரப்பில் உள்ள புதர்களை, செடிகளை நாம் அகற்ற வேண்டும். அதற்கு அடுத்ததாக பயிர் ரகங்களை தேர்வு செய்ய வேண்டும். பயிர் ரகங்கள் தேர்வு செய்வதில் தரமான விதையாக இருக்க வேண்டும். தரமான விதை என்பது பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் ஒரு விதை, நல்ல புறத்தூய்மை கொண்ட விதை, இனத்தூய்மை கொண்ட விதை, அதிக முளைப்பு திறன் கொண்ட விதை, சரியான ஈரப்பதம் கொண்ட விதை, இவைகளைத்தான் நாம் தரமான விதை என்கின்றோம். இந்த தரமான விதையை எங்கே வாங்க வேண்டும் என்றால் அருகிலுள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்கள், ஆராய்ச்சி நிலையங்கள், விரிவாக்க நிலையங்கள், அங்கே வாங்கலாம். இந்த விதைகளை வாங்கும் பொழுது நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அதில் சரியான அட்டை இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விதைக்கும், தரமான விதைக்கும் அட்டை உண்டு. மஞ்சள் கலர் அட்டை, நீல கலர் அட்டை, வெள்ளை கலர் அட்டை, இது மாதிரி அட்டைகள் இருக்கின்றதா அப்படி என்று பார்க்க வேண்டும். அந்த அட்டைகளில் எந்த காலங்களில் உபயோகப்படுத்த வேண்டும் என்றும் எக்ஸ்பிரி டேட்டை தயவுசெய்து பார்த்து வாங்குங்கள். அந்த விதையை வாங்கி கொண்டு வந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதை நேர்த்தி என்பது நம் அனைவருக்குமே தெரியும். ஒன்று வந்து பூஞ்சான உயிர் எதிர்கொல்லி விதை நேர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். பூஞ்சான உயிர் எதிர்கொல்லி என்பது ட்ரைக்கோடெர்மா விரிடி சூடோமோனஸ் ஃப்ளோரோசென்ஸ். ட்ரைக்கோடெர்மா விரிடி என்றால் ஒரு கிலோ விதைக்கு 4 கிராம், சூடோமோனஸ் ஃப்ளோரோசென்ஸ் என்றால் ஒரு கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் நாம் விதைகளை கலந்து விதைப்பு செய்யலாம். இல்லை என்றால் உயிர் உரங்கள், தலைச்சத்து கொடுக்கக்கூடிய உயிர் உரங்களான அசோஸ்பைரலம், ரைசோபியம், உதாரணமாக பயிர் வகை பயிர்கள் என்றால் ரைசோபியம் கொண்டு விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். நெல் மற்றும் தானிய பயிர்கள் ஆக இருந்ததுன்னா அசோஸ்பைரலம் கொண்டு விதை நேர்த்தி செய்யலாம். மணிச்சத்து கொடுக்கக்கூடிய பாஸ்போ பாக்டீரியா, அதையும் நாம் விதை நேர்த்தி செய்யலாம். இதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு பாக்கெட் 200 கிராம் என்ற அளவில் கிடைக்கும். ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதையை 3 பாக்கெட்டில் கலந்து ஆரிய அரிசி கஞ்சி கொண்டு கலந்து நன்றாக பசை போல் உருவாக்கி அதில் விதையை கலந்து நிழல் பகுதியில் உலர்த்தி அதை விதைப்பு செய்யலாம். இதுதான் இயற்கையான முறையில் நாம் செய்யக்கூடிய விதை நேர்த்தி முறையாகும். இதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் என்றால் பொதுவாகவே பயிர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் காற்றின் மூலமாக வருகின்றது, நீரின் மூலமாக வருகின்றது, விதைகள் மூலமாக வருகின்றது. இந்த விதையின் மூலமாக பரவக்கூடிய நோய்களை இந்த விதை நேர்த்தி செய்வதன் மூலமாக தடுக்கலாம். மற்றும் விதைகள் நன்றாக வளர்வதற்கு உதவுகின்றது. இந்த விதை நேர்த்தி தொழில்நுட்பத்தை கடைபிடிக்க செய்யலாம். அதற்கு அடுத்ததாக உழவு முறை. வயல்களை நன்றாக உழவு செய்ய வேண்டும். முதலாவதாக முதல் உழவு கருவிகள் நாட்டு கலப்பை, சட்டி கலப்பை, அந்த மாதிரியான கலப்பைகளை கொண்டு உழவு செய்ய வேண்டும். அதுதான் முதல் நிலை உழவு கருவிகள் என்றும் அதனைத் தொடர்ந்து அந்த பெருசு பெருசாக வரக்கூடிய கட்டிகளை சிறுசு சிறுசாக ஆகக்கூடிய கல்டிவேட்டர், கொக்கி கலப்பை, அது மாதிரியான கலப்பைகளை கொண்டு உழவு செய்ய வேண்டும். அதற்கு அப்புறமா ரொட்டவேட்டர், நன்றாக மண்ணை துகள்களாக ஆக்க செய்யக்கூடிய ரொட்டவேட்டரை பயன்படுத்தி மண் துகள்கள் 2 மில்லிமீட்டர் முதல் 3 மில்லிமீட்டர் இல்லை 5 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய வரை நாம் செய்ய வேண்டும். பொதுவாக மானாவாரி பயிர் சாப்பிடும் என்றால் மண் துகள்கள் 2 மில்லிமீட்டர் முதல் 3 மில்லிமீட்டர் வரை இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நாம் விதைக்கக்கூடிய விதைகள் மண்ணிலிருந்து நன்றாக முளைத்து வருவதற்கு ஏதுவாக இருக்கும். மானாவாரியை பொறுத்தவரையுமே நாம் அதிகமாக ஆடிப்பட்டத்தில் விதைக்கின்றோம். ஒரு உழவு மலை என்று சொல்லுவோம். பொதுவாக கிராமங்களில் அந்த காலங்களில் ஊருக்கும் நடுவில் ஒரு நெல் குத்தல் மாதிரி ஒரு இது இருக்கும், அதில் நிறைந்து வழிந்தால் ஒரு உழவு மலை என்று சொல்லுவோம். ஏனென்றால் நம் வயல்களில் போய் பார்த்து நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மழை பெஞ்சிச்சு, நாளைக்கு விதைக்கணும், ஆட்கள் கிடைப்பது பற்றாக்குறையாக இருக்கும். அதனால் நம் ஊரில் உள்ள தெருக்களில் உள்ள அந்த குந்தானி என்று சொல்வார்கள், அதில் நிரம்பி வழிந்தால் ஒரு உழவு மலை. குறிப்பாக 20 மில்லிமீட்டருக்கு மேல், 30 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்தால் மட்டுமே தான் நாம் மானாவரி சாகுபடி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் விதைக்கின்ற விதை முழுமையாக முளைத்து வெளியே வரும். இது மட்டுமில்லாமல் இன்னொரு முறையும் கடைபிடிக்கலாம், முன்பருவ விதைப்பு. மானாவரி பொறுத்தவரை முன்பருவ விதைப்பு ஒன்று உள்ளது. நம் அனைவருக்குமே தெரியும், ஆடி மாதம் கண்டிப்பாக மழை பெய்யும் என்று. அதற்கு முன்பாக வயலை நல்ல உழவு செய்து அந்த வயல்களில் நம் விதைகளை நன்றாக கடினப்படுத்தி அந்த வயலில் விதைத்தோம் என்றால், மழை பெய்வதற்கு முன்பாக ஒரு 15 நாட்களுக்கு முன்பாகவே விதைப்பு செய்தோம் என்றால், அந்த பெய்யக்கூடிய மழை நீரை பயன்படுத்தி விதைகள் தானாகவே முளைத்து வந்துவிடும். அதை தான் முன்பருவ விதைப்பு முறை என்று அழைக்கின்றோம். இந்த முறையை பயன்படுத்துவதன் மூலமாக பெய்யக்கூடிய மழையின் அளவை முழுமையாக பயன்படுத்தி விவசாயம் செய்யலாம். அதற்கு அடுத்ததாக வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர் வளர்ச்சி ஊக்கிகளான தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இருந்து கிடைக்கக்கூடிய பயிர் வளர்ச்சி ஊக்கிகளான பருத்திக்கு பருத்தி பிளஸ், பயிர் வகை பயிர்களுக்கு பயிர் ஒண்டர், கரும்புக்கு கரும்பு பூஸ்டர், மணிலாவுக்கு மணிலா ரிச், இது மாதிரியான வளர்ச்சி ஊக்கிகளை 50% பூக்கும் தருணத்திலும், அதனைத் தொடர்ந்து 15 நாட்களுக்கு கழித்து ஒரு முறையும் 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிப்பதன் மூலமாக வறட்சியான காலங்களில் நாம் வறட்சியை தாங்கி பிடிப்பதற்கும் அதிகப்படியான மகசூலை பெறுவதற்கும் இந்த தொழில்நுட்பம் உதவுகின்றது. ஆகையினால் மானாவரியில் சாகுபடி செய்யும் விவசாயிகள் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை கடைபிடித்து அதிகப்படியான மகசூலை பெறுவதற்கு இந்த தொழில்நுட்பங்கள் உங்களுக்கு உதவும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருப்பினும் என்னுடைய அலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய அலைபேசி எண்ணை குறித்து கொள்ளுங்கள், 9994929198. இந்த எண்ணை குறித்து கொள்ளுங்கள். இந்த தலைப்பில் ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது மானாவரி பயிர்களில் உளவியல் தொழில்நுட்பங்கள் பற்றி முனைவர் ஐயாதுரை அவர்கள் கூறிய தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே,